நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்ட குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சரும சமாதி அடைந்த நேருடம் முயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். அதே வரிசையில் இன்று 2 கேள்விகள் வந்திருக்கின்றன. ஒரு சாதகரிடம் இருந்தும் ஒரு மாணவரிடம் இருந்தும் வந்திருக்கின்றது. அவற்றிற்கு முடிந்த அளவு பதில் காண்போம். சாதகரிடமிருந்து வந்த கேள்வி என்னவென்றால், பல இடங்களில் நாங்கள் மனதில் நின்று செய்கின்றோம், உயிரில் நின்று செய்கின்றோம் என்று சத்சங்கத்தில் சொல்லப்படுகின்றது. பலருடைய அனுபவங்களில் இருந்தும் பேசியிருக்கின்றீர்கள், நீங்களும் அதை குறிப்பு தந்திருக்கின்றீர்கள். எனக்கு அது முற்றிலுமாக புரியவில்லை. மனதில் இருந்து நான் செயல்படுகின்றேனா உயிரில் இருந்து செயல்படுகின்றேனா என்பதை அதை என்ன மாதிரி வேறுபடுத்தி பார்க்கலாம் என்பது இந்த நண்பருடைய முதலாவது கேள்வி. நல்ல கேள்வி இது. எங்களுடைய சாதனையின் போது நாங்கள் மனதில் இருந்து உயிருக்கு செல்கின்றோம் என்பது முதல் படி. மனம் என்று சொன்னால் உலகம், உலகம் சார்ந்த பொருட்கள், அதில் நாங்கள் இந்த தனுகரண புவன போகத்தில் வாழ்வது மனம் சார்ந்தது. ஆனால் இந்த கருவிகள் மூலம்தான் எங்களுடைய வினைகளை நாங்கள் ஆற்றலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. இந்த வினைகளை ஆற்றுவதன் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய கண்மங்கள், அதாவது வினைகள் முழுத்தலையும் ஏதோ ஒரு பிறப்பில் முடிப்பதாகவும், அதை முடிப்பதற்கு நாங்கள் செல்லும் வழிதான் இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்தினி பாதம் என்றும் படித்திருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு உடலிலும் நாங்கள் வாழும்போது இந்த ஒழுங்குமுறையில்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் மீண்டும் அந்த தொடக்கத்திற்கு வரமாற்றோம், மேலே ஏறிக்கொண்டு செல்வோம். ஆகவே கூடுதலான விடயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நாங்கள் இப்போது எங்களுடைய சாதகர்களாக இருக்கின்றோம். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கின்றோம். கூடுதலாக 99% எங்களுக்கு கிடைக்கும் விடயங்கள் மனதினால் கிடைக்கும் விடயங்களாகத்தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய சாதனையில் நாங்கள் நன்றாக சென்று கொண்டிருப்போமாக இருந்தால் சில நேரங்களில் அது உயிரில் இருக்கும் விடயமாக அமையும். ஆகவே சாதனையை பொறுத்ததுதான் நீங்கள் மனத்தில் இருக்கின்றீர்களா உயிரில் இருக்கின்றீர்களா என்பது. ஆகவே முழுமையாக உயிரில் நிற்பதைத்தான் நான் சொல்லுகின்றேன், அந்த 1% என்று. அது அந்த நிலைக்கு வந்துவிட்டோமாக இருந்தால் அது ஜீவன் முக்தர்களாக இருக்கும் அல்லது அருளாளர்களாக இருக்கும். அருள் நிலைக்கு வந்துவிட்டோம் என்பது அதனுடைய சாரம். ஆகவே எங்களுடைய வளர்ச்சி ஒரு வீதத்திலிருந்து 99% வரைக்கும் மனம் சார்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் வளர 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 மனம் குறைந்து உயிர் கூடுகின்றது, உயிரில் நிற்கும் முறை கூடுகின்றது. முழுமையாக உயிரில் நிற்கும் முறை இறுதியில் அடைகின்றோம். அப்போ இந்த வளர்ச்சியில் நாங்கள் மனம் சார்ந்திருக்கின்றோமா உயிர் சார்ந்திருக்கின்றோமா என்றால், எங்களுடைய சாதனையில் கிடைக்கும் நிகழ்வுகள் அல்லது எங்களுக்கு இறை அருளால் அல்லது குரு அருளால் கிடைக்கும் சில விடயங்கள் மனம் சார்ந்ததா உயிர் சார்ந்ததா என்று சாதகர்கள் எப்போதும் அதை தங்களுக்குள் அறிந்து கொள்ள வேண்டும். எதையும் நாங்கள் மனம் சார்ந்திருந்தால், மனத்தில் இருக்கும்போது மனத்தினால்தான் இவை உந்தப்படுகின்றன, மனத்தினால்தான் நாங்கள் சிந்திக்கின்றோம். அப்படி சிந்திக்கும் போது பல விடயங்கள் தெரிய வருகின்றன. அது கூடுதலாக மனம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். உயிர் சார்ந்தது என்று சொல்வது என்னவென்றால், சில விடயங்கள் உங்களுக்கே நடக்கும், அது எங்கிருந்து வந்ததென்று உங்களுக்கே தெரியாது. அது உயிர்நிலை. ஆனால் நீங்கள் அதை மனதினால் நினைத்து விட்டீர்கள் என்றால், இது அங்கிருந்து தான் வந்ததென்றால் அது மனதினுடைய நிலை. ஆனால் வந்த விடயம் அருள் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் மனதினால் நினைத்து கிடைத்த ஒரு அருள் சார்ந்த விடயமாக அமையும். ஆகவே இவற்றில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சாதகர்கள், மற்றவர்களுடன் இதை பயிரும் போது. ஆகவே எல்லோருக்கும் அருள் சார்ந்த விடயங்கள் சிறிது சிறிதாக நிச்சயமாக வரும். ஆனால் அது மன சிந்தித்ததால் வரக்கூடிய விடயமாக அமையக்கூடாது. அது தானாகவே வர வேண்டும். அவற்றை நாங்கள் சில உணர்வுகளை நாங்கள் சத்சங்கத்தில் கூட உணர்ந்திருக்கின்றோம் சில நேரங்களில், அது எங்கிருந்து வருகின்றது என்று. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, உங்களுக்கும் மனம் உயிர் சார்ந்த விடயங்கள் உண்டு, ஆனால் கூடுதலாக வருவது மனம் சார்ந்தது. ஏனென்றால் நாங்கள் இன்னும் அந்த நிலையில்தான் இருக்கின்றோம். ஆனால் மேலே போக போக உங்களுடைய அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நின்று போகும்போது, அன்பு அருளாகும் போது, அருள் தொண்டாகும் போது, முழுமையான தொண்டாகும் போது, இந்த வழி நிற்கும் போது, அதில் இறை சார்ந்த விடயங்கள் வரத் தொடங்கிவிடும். இதுதான் அந்த விளக்கம். அன்பருடைய இரண்டாவது கேள்வி என்னவென்றால், சுய ஆய்வை பற்றி மூன்று மறுமுறை உங்களிடமிருந்து கேட்க விரும்புகின்றேன். நான் சுய ஆய்வில் இருக்கின்றேன், அதை செய்ய முனைகின்றேன். சுய ஆய்வை இடைக்கிடை என்னுடைய சாதனையின் போது அந்த சுய ஆய்வில் நான் செய்யும் முறையை சரிபார்ப்பதற்காக உங்களிடமிருந்து இந்த சுய ஆய்வினை பற்றிய மீண்டும் ஒரு விளக்கம் கேட்கின்றேன் ஐயா என்று கேட்கின்றார். இவர் கேட்ட முதலாவது கேள்வியே சுய ஆய்வு தான். நான் மனதில் நிற்கின்றேனா உயிரில் நிற்கின்றேனா என்று அதற்கு பதில் கண்டோம். எப்படி அதை நாங்கள் உணர்வது என்று. இருப்பினும் இப்போது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், நாங்கள் மனதில் இருக்கின்றோமா உயிரில் இருக்கின்றோமா என்பதை விளக்கமாக பார்த்தோம். அதேபோல் இந்த சுய ஆய்வில் நாங்கள் எவற்றை சிந்திக்க வேண்டும் என்று இந்த அன்பர் கேட்டதற்காக மீண்டும் ஒரு முறை, துவங்க வேண்டியது மூலத்திலிருந்து. நாங்கள் எங்கிருந்து வந்தோம், என்ன செய்கின்றோம், எங்கே போகின்றோம், இந்த ஆறு கேள்விகளும் மிகவும் முக்கியமானது. எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்கின்றோம், எங்கே போகின்றோம் என்பது மிகவும் முக்கியமான விடயம். ஆகவே நாங்கள் அவற்றை அறிந்தவுடன் அதற்கு மேலாக என்னத்தை பார்க்க வேண்டுமென்றால், நாங்கள் சத்குருவின் பார்வைக்கு கீழ் இருக்கின்றோமா அல்லது பரம்பொருளின் பார்வைக்கு கீழ் இருக்கின்றோமா, இவற்றில் எங்கு நிற்கின்றோம் என்பதையும் பார்க்கலாம். நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எதை கொண்டு வந்தோம். கார்த்தி ஐயா, மியூட் பண்ணினீர்கள் என்றால் உதவியாக இருக்கும். மியூட்டில் இருங்கள், உங்களுடைய கனெக்ஷன் வந்து கொண்டிருக்கின்றது. மியூட்டில் இருந்தீர்கள் என்றால் உதவியாக இருக்கும். நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எதை கொண்டு வந்தோம் என்றால், நாங்கள் இந்த புறப்பு சூழலில் வந்து கொண்டிருக்கின்றோம், புறப்படுக்கின்றோம் என்றால் உடல் எடுக்கின்றோம். இந்த உடல் எடுப்பது வினைகளை கழிப்பதற்காக நாங்கள் எடுக்கவில்லை, இறைவன்தான் தருகின்றான் எங்களுடைய வினைக்கேற்றபடி. அதன் மூலமாக பிராப்த வினைகளை தந்து இந்த உடலில் எங்களை இருத்துகின்றான். அதிலிருந்து நாங்கள் இந்த வினைகளை ஆற்றி அனுபவம் பெறுகின்றோம். ஆகவே எங்கிருந்து வந்தோம் என்றால், இந்த புறப்புச் சூழலில் உடல்களை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். ஏன் வந்தோம்? கொண்டு வரும் பிராப்த வினையை அந்த உடலில் அனுபவிப்பதற்காக. அடுத்த கேள்வி, எங்கிருக்கின்றோம் இப்போது? என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த உடலில் வந்த நாங்கள் அந்த பிராப்த வினைகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். அதில் இருந்துவிட்டால் பெரிய விடயம். ஆனால் அதே நேரம் ஆகாமிய வினைகளாகிய இந்த உடலில் இருக்கும் போது வினைகளை சேர்க்கின்றோம். சரி, இந்த வினைகளை சேர்த்தவுடன் எங்கு செல்லப் போகின்றோம்? அடுத்த உடலுக்கு செல்லப் போகின்றோம். அந்த அடுத்த உடலுக்கு செல்லும் போது, இது உங்களுடைய சுய ஆய்வு, அடுத்த உடலுக்கு செல்லும் போது இங்கு ஆற்றிய ஆகாமிய வினைகள் எங்களுடைய புத்தி தத்துவத்தில் இருக்கும் மொத்த வினையாகிய சஞ்சித வினையுடன் சேர்க்கப்படுகின்றது. இந்த உடலை விட்டு முடிந்தவுடன் மீண்டும் இந்த மொத்த வினையிலிருந்து இறைவனின் அருள்படி இன்னொரு உடலும் அதற்குரிய பிராப்த வினையும் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே என்ன நடக்கின்றது என்று இங்கு யோசித்து பார்த்தால், எங்களுடைய சஞ்சித வினை என்பது ஒவ்வொரு புறப்படுக்கும் போது இறைவனால் பிராப்த வினையாக அதிலிருந்து ஒரு பாகம் தருவதால் அது குறைந்து கொண்டு போகின்றது புத்தி தத்துவத்தில். ஆனால் நாங்கள் அந்த பிராப்த வினையை அனுபவிக்கும் போது இந்த ஆகாமிய வினைகளை எட்டுவதால் எடுப்பதால் அவை மீண்டும் சஞ்சித வினையை கூட்டுகின்றது. ஆகவே எங்களுடைய சுய ஆய்வில் என்ன முதல் அறிகின்றோம்? இந்த ஆகாமிய வினையை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். இதற்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு நல்ல உதாரணம் சொல்வார்கள், வேறு உதாரணம் சொல்வார்கள், அதை இங்கு பார்க்கலாம். ஒரு கப்பலில் ஓட்டை வரும்போது தண்ணீர் உள்ளே வருகின்றது, கப்பல் மூழ்கப் போகின்றது, அதற்குள் ஒரு வாளி இருக்கின்றது, அந்த வாளியால் தண்ணியை எடுத்து ஊற்றுகின்றோம். ஆனால் நாங்கள் இறுதியில் மூழ்கி விடுவோம் என்பது திண்ணம். ஏனென்றால் அந்த வரும் தண்ணீரை முழுமையாக எங்களால் அகற்ற முடியாது, ஒரு நேரம் அது தாழ்ந்துவிடும். அதே நேரம் அது வரும் ஓட்டையை ஏதாவது ஒரு பொருளை பாவித்து அடைத்து விட்டோம் என்றால் நாங்கள் உயிர் தப்புவோம். அதே போல்தான் இந்த ஆகாமிய வினை. ஆகாமிய வினை வந்து கொண்டே இருக்கின்றது. அதை எப்படி நிற்பாட்டுவது என்பதுதான் எங்களுடைய சுய பரிசோதனையின் முதலாவதாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த ஆகாமிய வினையை நிற்பாட்டும் போதுதான் புத்தி தத்துவத்தில் இருக்கும் சஞ்சித வினை மேலே ஏறாது. அப்படி ஏறாது போகும் போதுதான் பல உடல் பிறப்புகளின் பின் ஒரு நேரம் சஞ்சித வினை முடிந்து நாங்கள் இறுதி நிலையான பதிஞானத்திற்காக இறைவனை அடையலாம். இறைவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்தினி பாதம் மூலமாக என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவற்றைத்தான் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உடலில் இருக்கும் கருவிகள் இந்த 36 தத்துவங்களால் ஆனதை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் 11 தத்துவங்கள் எப்பவும் உண்டு. அது எங்களுக்கு நன்மை பயக்குமே தவிர அதனால் எங்களுக்கு ஒருவிதமான சேதமும் இல்லை. அது என்ன? 5 சிவ தத்துவங்களும் 6 வித்யா தத்துவங்களும். 7 தத்துவங்கள் வித்யா தத்துவத்தில் உண்டு. ஏன் அதை 6 என்று சொல்கின்றோம் என்றால், அந்த 7வது தத்துவமான புருடன் கீழே ஆன்ம தத்துவத்துக்குள் வந்துவிடும். அதுதான் எங்களுடைய ஆன்மா. ஆகவே மிச்ச 6 தத்துவங்களும் எங்களுடைய இறுதி நிலையை அடையும் வரைக்கும் தேவையான தத்துவம். அது எப்பவுமே எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கும் என்பது எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை அறிவிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதை முழுக்க முழுக்க இயக்குவது இறைவன். எல்லாவற்றையும் இயக்குவது இறைவன். ஆனால் அது சிவ தத்துவம் முழுக்க முழுக்க அவனுடைய இயக்கத்திற்கும் வித்யா தத்துவம் அடுத்தபடியாக அவனுடன் சேர்ந்து அவனுக்கு கீழே இயக்குபவர்களுக்குரிய தத்துவமாகவும் இருந்து இந்த ஆன்மாவை அவர்கள் ஆன்ம தத்துவத்துக்குள் போடுகின்றார்கள். இந்த 5 உரைகளை கொடுத்து அதில் 2 உரைகள் தான் வித்யா தத்துவத்திலிருந்து வருகின்றது என்று அறிகின்றோம். ஒன்று ஆன்மா, அது வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயை மூலம் கொடுக்கப்படும் காரண சரீரமாக வருகின்றது. அதைவிட புருடன் வருகின்றது. வித்யா தத்துவத்தில் இருக்கும் மிச்சம் இருக்கும் ஐந்து தத்துவங்களை தொகுத்த ஒரு ஒரு சரீரமாக, கஞ்சுக சரீரமாக கீழே இறக்கப்படுகின்றது. அந்த கஞ்சுக சரீரத்தையும் நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 11 விடயங்களும் இயக்குவதற்காக இருக்கின்றதென்று இந்த 36 தத்துவங்களில் சொல்லப்படுகின்றது. மிகுதியானவற்றை நாங்கள் வாழ்ந்து கழிக்க வேண்டும். ஆகவே இந்த தத்துவங்களில் இருக்கும் கருவிகளை பற்றியும், இந்த தத்துவங்கள் எவ்வாறு எங்களுடன் பூட்டப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியும் நாங்கள் இந்த 36 தத்துவத்தின் அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த வெளிக்கருவிகளாக இருப்பவை எல்லாம் எங்களுடைய இந்த உலகத்தில் நாங்கள் உயிர் நிலைக்கு போகும் வரைக்கும் உதவி செய்வதற்காகவே பூட்டப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் அவற்றின் மூலமாக நாங்கள் அறிவதை வைத்து நாங்கள் உயிரில் இருக்கின்றோம் என்று நினைப்பது தவறு. இந்த வெளிக்கருவிகளின் இயக்கங்கள் இல்லாத நேரம்தான் நாங்கள் உயிரில் இருக்கின்றோம் என்பது சைவ சித்தாந்தம் திட்டமாக சொல்கின்றது. அதை நாங்கள் எவ்வாறு உணரலாம், உணர முடியாத எவ்வாறு சிந்திக்கலாம் என்றால், நாங்கள் எங்களுடைய ஐந்து அவத்தைகளை பெறுகின்றோம். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம். இந்த அவத்தைகளில் நாங்கள் இறுதியான நிலையில் இருக்கும் போது பேருறக்கம் உயிர்ப்படக்கத்திற்கு போகும் முன் பேருறக்கத்தில் இருக்கும் போது எங்களுடன் இருப்பது எங்களுடைய சித்தமும் பிராணனும். இறுதியாக உயிர்ப்படக்கத்தில் இருப்பது பிராணன் மாத்திரம். ஆகவே இவற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் உயிர்ப்படக்கத்திற்கு போகும் போது நித்திரையில் இல்லை, உறக்கத்தின் பின் அந்த நிலை வரையும் எய்துகின்றோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் அதை நாங்கள் உணர முடியாது. அந்த நிலைக்கு போகும்போது இறுதியாக எங்களுடன் ஒரு கருவிகளுமே இல்லை. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் செயல்படுத்தவில்லை. இறைவன் எங்களுடைய உடலை வைத்து அதை செயல்படுத்தி காட்டுகின்றான். ஆனால் எங்களுடைய பயிற்சிகள் மூலமாகவும் சைவ சித்தாந்த கருவிகளின் அடிப்படை கருத்து தொழிற்பாடுகளை அறியும் மூலமாகவும் நாங்கள் அந்த நிலையை அடைய வேண்டும். அந்த நிலையை அடைவதற்குரிய விடயங்கள் தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அறிவு திறனும் கிரியா யோகம் எங்களுக்கு அற்புதமாக கிடைத்து செயல்முறை பயிற்சியையும் வைத்துத்தான் நாங்கள் இவற்றை முழுமையாக அடையலாம் என்பது மிகவும் திண்ணம். ஆகவே உங்களுடைய சுய பரிசோதனையில் கேட்ட அன்பருக்கு, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், என்ன செய்கின்றீர்கள், என்ன கொண்டு போகப் போகின்றீர்கள் என்பதை வினை மூலமாக பார்த்தோம். கிரியா சாதனை மூலமாக, கிரியா யோகத்தில் நீங்கள் செய்யும் பயிற்சி மூலமாக பார்க்க வேண்டுமென்றால், நீங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் பயிற்சியில் ஈடுபடும் போது உங்களால் உணரும் நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். ஏனென்றால் ஐந்து உடலுக்குரிய பயிற்சியை செய்கின்றோம். அந்த ஐந்து உடல் பயிற்சியின் போதும் உங்களுக்கு வரும் அதில் வரும் பயன்கள் உங்களுடைய ஆன்மாவுடன் பழைய பிறப்பிலிருந்து என்ன கிடைத்தது என்பதை நீங்கள் அறியலாம். அது உங்களுக்குள் மாத்திரம் அறிவது மாத்திரமல்ல, மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கூட அறியலாம். ஏனென்றால் நீங்களும் சக மாணவர்களும் இந்த சாதனையை செய்து கொண்டிருக்கும் போது, இந்த சத்சங்கத்தில் நாங்கள் இந்த சாதனைகளை பற்றி பேசும்போது, தீட்சை பெற்றவர்களின் சத்சங்கத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அனுபவங்களை பரிமாறும் போது உங்களை நீங்களே பார்த்து கொள்ளலாம், எந்த அளவில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று. அது கூடவாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அது கூடவாக இருந்தால் அதற்குரிய காரணம், இந்த பிறப்பில் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து செய்யும் பயிற்சி அல்ல, பழைய பிறப்பிலிருந்து நீங்கள் இந்த யோகத்தில் கொண்டு வந்த விடயங்கள் தான் அதற்குரிய காரணம். ஆகவே யோக முறையில் பார்க்கும்போது பழைய பிறப்பிலிருந்து சூட்சும தேகங்களில் நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்பது உங்களுக்கு புலப்படும். இதுதான் சுய பரிசோதனை. அதே போல அடுத்த பிறப்புக்கு நீங்கள் என்ன கொண்டு செல்ல போகின்றீர்கள் என்பதை இந்த முறை நீங்கள் செய்த இந்த பிறப்பில் நீங்கள் செய்யும் சாதனையிலிருந்து நீங்கள் உங்களுக்குள் ஒரு அலசல் போட்டுக்கொள்ளலாம், எவ்வளவு தூரம் நீங்கள் அதில் முன்னேறுகின்றீர்கள் என்று. நாங்கள் இந்த வழியில் போய்கொண்டிருக்கும் போதுதான் எங்களுக்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் பாபாஜியினால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இதன் மூலம் வினைகளைப் பற்றியும் முழுமையாக அறிந்து கொண்டோம், கருவிகளைப் பற்றியும் முழுமையாக அறிந்து கொண்டோம். மனமளவில் தான், உயிரில் அல்ல. இந்த சாதனையில் செல்லும் போதுதான் அது உயிராகுகின்றது. ஆகவே உயிரில் நாங்கள் சில விடயங்களை உணரலாம், அறியலாம். ஆனால் இந்த வழி நின்றால்தான் அது கிடைக்கும். தனிய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை மாத்திரம் படித்துவிட்டு நான் உயிரில் நிற்பேன் என்றால் அது நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் உயிரில் நிற்றல் என்றால் இறைவனின் வட்டத்துக்குள் நாங்கள் செல்வது முழுமையாக என்று அல்ல, இறைவனின் கடைக்கண் பார்வைக்கு செல்வதென்றே வைத்துக் கொள்வோம். அதற்குள் நாங்கள் செல்ல வேண்டுமென்றால் அந்த நிலையை நாங்கள் எட்ட வேண்டும். அது சாதாரண சகல நிலை அல்ல. ஆகவே எங்களுக்கு இந்த அடிப்படை கருத்துக்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றது, சாதனையிலும் நாங்கள் முன்னேறுகின்றோம். ஆகவே உங்களுடைய சுய ஆய்வு இந்த மூன்று காலங்களிலும் பார்க்கும்போது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த ரெண்டு நிலைகளையும் நீங்கள் சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பயிற்சி அறிவுத்திறன், சைவ சித்தாந்த அறிவுத்திறன், இது ரெண்டும் சேர்ந்து கிடைப்பது தான் உங்களுடைய இறுதி நிலை. ஏதோ ஒரு பிறப்பில் அது முழுமையாக பதிஞானத்தை எடுத்து செல்லும் என்று சத்குரு கிரியா பாபாஜி அவர்களும் இப்போது பல விடயங்களை எங்களுக்கு தன்னுடைய புத்தகத்தின் மூலம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். முழுக்க முழுக்க அது சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்படுகின்றது. ஆனால் ஆரம்பத்தில் புரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் முதலாம் வகுப்பு மாணாக்கர்களாக இருந்தோம். இப்போது 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, ஒவ்வொருவருடைய நிலைக்கேற்றபடி நாங்கள் மேலே போய்கொண்டிருக்கின்றோம். ஆகவே எல்லோருக்கும் அந்த அறிவு கிடைக்கின்றது, அந்த விடயங்கள் கிடைக்கின்றன. அதை நாங்கள் சுய ஆய்வு செய்ய வேண்டும். ஆகவே உங்களுடைய சுய சாதனையில் சுய ஆய்வு தேவை. அடுத்த விடயம் என்ன பார்க்கின்றோம் என்றால் குரு அருள், திருவருள், இது ரெண்டையும் கூட நாங்கள் சுய ஆய்வு செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் எங்களுடைய உயிர்நிலை, மனநிலைகளை நாங்கள் பாகுபடுத்தலாம். அந்த நிலையை அடையும் போது குரு எங்களுக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றார் என்பது அது எங்களுடைய உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு கூட மனதினால் வரக்கூடாது. இறைவனால், குருவால் தரப்படும் உணர்வில் மூலம் நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே குரு அங்கிருக்கின்றார், திருவருள் அங்கிருக்கின்றது என்பதை கூட நாங்கள் எங்களுடைய சுய ஆய்வில் அந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கும் போது அறியலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். இதை அடைவதற்கு இரண்டு உடையங்களை நாங்கள் கூடுதலாக பற்றி கொண்டு செல்ல வேண்டும். ஒன்று வாழ்வியல் முறை. எங்கு எங்களுடைய வாழ்க்கை முறை செல்கின்றது? உண்மை வாழ்க்கை, அதுதான் அதனுடைய சாரம். அடுத்தது சாதனை முறை, எவ்வாறு எங்களுடைய சாதனை செல்கின்றது? இந்த ரெண்டும் வாழ்க்கை முறை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. சாதனை முறை சத்குரு கிரியா பாபாஜியின் செயல்முறை மூலம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது சாதகர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுடைய சுய பரிசோதனையை இந்த முறையில் செய்து பாருங்கள். அதில் பல விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே உங்களுடைய கேள்விக்கு இதை பதிலாக கொடுக்கின்றேன். ரெண்டு கேள்வி கேட்டிருந்தீர்கள், ரெண்டு கேள்வியை முனைத்து இது பதிலாக கொடுக்கப்படுகின்றது பாபாஜி பரம்பொருளின் அருளினால். அடுத்த கேள்வி ஒரு மாணவரிடமிருந்து. நான் என்னுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையை இன்னும் 2 மாதங்களில் தொடங்கப் போகின்றேன் ஐயா. செப்டம்பர் மாதம், 1 மாதத்தில், 2 மாதம் இல்லை, இந்த மாதத்தை சேர்த்து 2 மாதம் என்று சொன்னாரா தெரியாது. நான் என்னுடைய படிப்பில், என்னுடைய வாழ்க்கையில் வெல்லுவதற்கு உங்களுடைய அருளாசியை வேண்டுகின்றேன். அதை விட ஏதாவது தகவல், டிப்ஸ் என்று போடுகின்றார் ஆங்கிலத்தில், ஏதாவது டிப்ஸ் தருவீர்களா, என்ன மாதிரி நான் என்னுடைய விடயத்தில் வெல்லலாம் என்பது. அருளாசி பாபாஜி பரம்பொருளிடமிருந்து நிறைய உங்களுக்கு உண்டு சாதகரே. நாங்கள் எல்லாம் அவர்களுடைய கருவிகள். ஆனால் எங்களால் உதவிகள் செய்ய முடியும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு. அதாவது உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு தேவையான விடயங்களை தர முடியும். அதுவும் எங்கிருந்து தருகின்றோம்? எங்களுடைய அனுபவத்திலிருந்து தான் தருகின்றோம். பாடசாலையை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலாவதாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் சத்குருவை விட்டுவிடக்கூடாது, பற்றி கொள்ளுங்கள். பரம்பொருள் அளவுக்கு நீங்கள் இன்னும் போயிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேட்டு 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 அதை வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். இருப்பினும் உங்களுடைய வயது குறைவு, 16-17 வயது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு அது சத்குரு மூலமாகவே அந்த விடயங்கள் கிடைக்கும். ஆனால் சத்குருவை கைவிட்டு விடாதீர்கள். இந்த 30 நிமிட பயிற்சியை கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் இந்த படிப்பில் 4 வருடங்கள் வெல்ல வேண்டுமென்றாலும், அதற்கு பின் உங்களுடைய தொழிலில் வெல்ல வேண்டுமென்றாலும், அதற்கு பின் உங்களுடைய குடும்பத்தில் வெல்ல வேண்டுமென்றாலும், அதற்கு பின் இறுதி நிலையில் வாழ்க்கையை வெல்ல வேண்டுமென்றாலும் சத்குருவின் உதவி உங்களுக்கு தேவை. ஆகவே நீங்கள் இந்த இடத்திற்கு செல்லும் போது உங்களுடைய விடயங்களில் நீங்கள் நன்றாக செய்ய வேண்டும், நன்றாக வர வேண்டுமென்றால் சத்குருவின் தொடர்பை விட்டுவிடக்கூடாது. அது முதலாவது. ரெண்டாவது, நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் நேரத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நேரம் என்று இங்கு குறிப்பிடுவது ஆன்மீகத்தில் நிகழ்காலம். நிகழ்காலத்தை நீங்கள் மதிக்காவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்காது. ஏனென்றால் அந்த நிகழ்காலத்தை விடும்போது அது இறந்த காலத்துடன் சேர்ந்துவிடும், எதிர்காலத்தை உருவாக்காது. ஆகவே நேரத்தை வீணடிக்காது அந்த நேரத்தை எதிர்கால வளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை மனதில் வைத்திருங்கள். இதிலும் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய படிப்பில் நீங்கள் தனியாக படிக்கும் விடயத்தை இரண்டாவது பட்சமாக வைத்துக்கொண்டு மற்றவர்களுடன் சேர்ந்து படிக்கும் விடயங்கள் கம்பைன் ஸ்டடி என்று சொல்வீர்கள், அல்லது லெபோரட்டரி ஒர்க் என்று சொல்வீர்கள். அப்படியான வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? காரணம், மற்றவர்களுடைய நேரத்தை நீங்கள் விரயமாக்கக்கூடாது. ஏனென்றால் அது கூட்டாக செய்யும் முயற்சி, அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய கூட்டம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்காது உங்களுடைய சொந்தத்துக்கே முதலிடம் கொடுத்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல இடத்திற்கு வர முடியாது. ஏனென்றால் அது டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே அதை டீம் ஒர்க் என்று சொல்லுவோம், நீங்கள் ஒர்க்குக்கு வரும்போது. ஆகவே நீங்கள் தனித்து இயங்க முடியாது. ஈவன் நீங்கள் தொழிலில் இருந்தாலும் படிப்பில் இருந்தாலும் கூட்டு முயற்சியாக செய்யும் விடயங்கள் மிகவும் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கும். அதே போல்தான் வாழ்க்கையிலும் சத்சங்கத்தில் இருத்தல், சாதகர் கூட்டத்தில் இருத்தல், இவையெல்லாம் மிகவும் முக்கியமானது. அதை விட உங்களுடைய சத்துவ குண நேரத்தை வீணடிக்காதீர்கள். சத்துவ குண நேரம் என்று இங்கு சொல்வது அதிகாலையில் படித்தல், அதிகாலையில் சிந்தித்தல். அது உங்களுடைய சாதனைக்கு மாத்திரமல்ல, படிப்புக்கு மிகவும் முக்கியமான விடயம். அந்த நேரத்தில் படியுங்கள், உங்களுடைய நேரம் விரயமாவது குறையும். இரவில் நித்திர தூக்கம் இல்லாமல் படிப்பது நேர விரயத்தை கூட்டுகின்றது. ஆகவே காலையில் படிக்க பழகுங்கள். எந்த வேலை செய்தாலும் காலையில் செய்யுங்கள். அது உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இவற்றையெல்லாம் செய்து கொண்டு போகும்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து படித்திருப்பீர்கள். கொஞ்சமாவது நான் எனது என்றதை கூடுதலாக பாவிக்காது. அதுதான் அங்கே டீம் ஒர்க் என்பது வருகின்றது. எல்லாம் இறைவன் பாபாஜியினால் நடத்தப்படுகின்றது. உங்களுக்கென்று ஒரு லிமிட்டேஷன் இருக்கின்றது உயிருக்கென்று. அதை நீங்கள் வெல்ல முடியாது. அந்த லிமிட்டேஷனை வெல்லக்கூடியது இறை அருளும் குரு அருளும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் உயிர்களினுடைய இயல்பு அது. ஆகவே இறுதியாக நீங்கள் அங்கு பார்ப்பது குரு திருவருள் உங்களுக்கு முக்கியமாக எல்லா இடத்திலும் வாழ்க்கையில் தேவை. அது படிப்பதாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஆன்மீக முன்னேற்றமாக இருக்கலாம். அதன் வழி நெல்லுங்கள். அதை விட எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் உண்டு. அதை மறந்து விடாதீர்கள். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் என்றதுதான் சைவ சித்தாந்த கொள்கை. ஆகவே பிரபஞ்ச அறிவை பயன்படுத்துங்கள். உங்களுடைய சொந்த அறிவை விட அந்த சொந்த அறிவுக்குள் தான் நான் இருக்கின்றது. அதை விட பிரபஞ்ச அறிவை பயன்படுத்துவீர்களாக இருந்தால் யூனிவர்சல் நாலேஜ் நீங்கள் மிகவும் சிறப்பாகவும் விரிவாகவும் வியாபகமாகவும் வரலாம், படிப்பீர்கள். நன்றி அம்மா, அந்த கேள்விக்குரிய பதிலை ஆன்மீக முறையில் தந்திருக்கின்றேன், சில படிப்பு முறையிலும் தந்திருக்கின்றேன். மீண்டும் பேசுவோம். உங்களுக்கு இதைவிட கேள்விகள் இருந்தால் நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓங்கரிய பாபா சிவாய நமா. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைய பெற்றது. அதில் இன்று வந்த கேள்விகள் அனைத்துக்கும் மிக சிறப்பான பதில்கள் கிடைக்க பெற்றது. எனவே நாங்கள் எல்லா சாதகர்களும் எங்களுக்கு இந்த சத்சங்கம் கிடைத்து கொண்டிருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதை சாதகர்களை உணர்ந்து பாபாஜிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சத்சங்கத்தில் கூறிய கருத்துக்களை உள்வாங்கி தெளிவு பெற்று உணர்வு நிலைக்கு வந்து சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்து சத்சங்கத்தின் பலனை பெறுவோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இறைவனையா. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். இன்று பல இடங்களுக்கும் இந்த கேள்வி பதிலிருந்து கொண்டு போனேன். அது மிகவும் இலகுவல்ல, அதை சுருக்கப்படுத்துவதற்கு. ஏனென்றால் பல விடயங்களும் ஆராயப்பட்டது. ஏனென்றால் சுய பரிசோதனை, பாடசாலை மாணவியினுடைய கேள்வி, தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி. ஆகவே நீங்கள் இன்று மிகவும் சுருக்கத்தை கொடுக்காதது, அது ஒரு தப்பல்ல. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓங்கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய. இப்போது இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா. ஓகே, கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இல்லை. ஆகவே இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பதில் காண உங்களை பாபாஜியின் அருளுடன், பெரம்பொருளின் அருளுடன் அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி. ஓம் சிவாய நமா. நன்றி.